إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து எல்லா கர்மங்களிலும் அவனுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு நிறைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கை. மனிதர்களுடைய ஆசைகள் 100% இங்கு நிறைவேற மாட்டாது. மனிதனுக்குள் நிறைய ஆசைகள் இருக்கின்றன, நிறைய தேவைகள். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதனை கூட நாம் பார்க்க முடியாது, அவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறியதாக, அவன் நினைக்கிற எல்லா சுகங்களும் அவனுக்கு கிடைத்து விட்டதாக ஒரு மனிதனை கூட உலகத்தில் காட்ட முடியாது. ஏனென்றால் ஆசைகள் சுகங்கள் நிறைவேறுகிற இடமல்ல இந்த உலகம் என்பது. உலகத்துடைய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுடைய ஒரு நீண்ட சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தின் ஏட்டை திரட்டி பார்த்தால் அங்கே பல கோடி மனிதர்களுடைய சரித்திரங்களை வாழ்க்கைகளை நமக்கு படிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய சரித்திரமும் இப்படித்தான். ஆசைகள் நிறைவேறாமல் உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய வீட்டை கட்டியிருப்பார், ஆனால் சுகமாக வாழ கிடைத்திருக்கார். பல்லாயிரம் பல லட்சங்களை செலவழித்து மாளிகை கட்டியிருப்பான் ஒரு மனிதன். அந்த மாளிகையில் இருந்ததை விட சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தோஷம் அவனுக்கு கிடைத்திருக்க மாட்டான். பல வருடங்கள் கஷ்டப்பட்டு பல கோடிகள் செலவழித்து பெரும் புரட்சிகள் செய்து ஆட்சியை பிடித்திருப்பான், ஆனால் அந்த ஆட்சி நிலைத்திருக்க மாட்டார். இப்படிப்பட்டவர்களுடைய சரித்திரங்கள் தான் உலக சரித்திரத்தில் நமக்கு காண கிடைக்கும். குழந்தைகளை பெரும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் வளர்த்து அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கு எதை எதையோ கொடுத்திருப்பார், ஆனால் அந்த குழந்தைகளால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. இப்படிப்பட்ட சரித்திரங்கள் தான் ஆயிரம் ஆயிரம் சரித்திரங்கள். சந்தோஷமாக இருந்தவன் சந்தோஷத்தை வாழ்க்கையில் இன்னும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்தான், அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கினான், ஆனால் அவனுடைய சந்தோஷம் நிலைக்கவில்லை. உலகத்துடைய உலகத்தில் வந்த மனிதர்களுடைய சரித்திரங்களை
படித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலையில்தான் வாழ்ந்துவிட்டு உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள்.
وَمَا قَضَى أَحَدٌ مِّنْهَا لُبَانَتَهُ وَمَنْ تَهَى مِّنْهَا عَرَبٌ إِلَىٰ عَرَبِي.
உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆசைகளை முழுமையாக பூர்த்தி செய்தது கிடையாது. சந்தோஷங்கள் முழுமையாக அவர்களுக்கு நிறைவேறவில்லை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. உலகத்துடைய நிறை உலகத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுதான். உலகத்தில் ஒரு தேவை பூர்த்தியாகுவதாக இருந்தால் அது இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். எந்த ஒரு தேவையும் முழுமையாக பூர்த்தியாகி விடுவதில்லை. அவனுடைய தேவையின் முடிவு இன்னொரு தேவையாக இருக்கும். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தேவைதான், அந்த தேவை மட்டும் நிறைவேறிவிட்டால் எனக்கு அதற்கு பிறகு எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒரு சொந்த வீடுதான். ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நான் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், எனக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம், என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை. ஒரு வீடு மட்டும் அமைந்து விட்டால் அதற்கு பின்னால் எனக்கு எதுவும் தேவைப்பட மாட்டாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி நினைத்த எத்தனையோ பேர்களுக்கு வீடுகள் அமைந்து விட்டது. அவர்களிடத்திலே போய் கேளுங்கள், உங்களுடைய தேவை நிறைவேறிவிட்டதா? அந்த தேவை நிறைவேறுவதுடன் இன்னும் பல தேவைகள் ஆரம்பமாகிவிடும். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு தொழில் மட்டும் தேவை. முறையான ஒரு தொழில் மட்டும் கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு எதுவும் எனக்கு தேவைப்பட மாட்டாது, வாழ்க்கை ஒழுங்கமைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைத்து தொழில்களை பெற்றவர்கள் ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், உங்களுடைய தேவை முடிந்ததா என்று. ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தேவை முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு. சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு ஒரு த்ரீ வீலர் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வாகனம் சம்பாதிப்பதற்கு, எனக்கு இப்படி ஒரு வாகனம் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அது வந்துவிட்டால் எனக்கு எல்லாம் சரிப்பட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வாகனம் கைக்கு வந்து சேர்ந்தால் அங்கிருந்து ஆரம்பமாக கூடிய எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. மனிதர்களுடைய தேவைகள் முடிவதில்லை. மாறி 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 மனிதர்களுக்கு பிரச்சனைகளும் தேவைகளும் வந்து கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, இதுதான் உலகம். இங்கு கஷ்டமே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த உலகத்தை விட்டு போய்விடுவதுதான். இங்கு இருப்பதாக இருந்தால் இங்கு இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். எல்லா இன்பங்களுக்கும் உள்ளே ஒரு துன்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், மாறி மாறி வரக்கூடிய நோய்கள் இருக்கும். இதையெல்லாம் சகித்து கொண்டுதான் இந்த பயணத்தை கடக்க வேண்டியிருக்கிறது. நாம் எப்பொழுதும் பார்க்கிறோம், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்னுடைய நண்பருக்கு இருக்கிறதா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் என்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் இருக்கிறதா? யாருக்கும் இல்லை என்றால் நாங்கள் உள்ளால் நொந்து போகிறோம், எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. நாம் முடிவுக்கு வந்து விடுகிறோம், எனக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனை எனக்கு தெரிந்தவர்கள் யாருக்கும் இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு தெரிவதில்லை. நாம் நினைக்கிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கிறோம். யாரும் அப்படி இருப்பதாக நமக்கு தெரிவதில்லை. முடிவுக்கு வந்து விடுகிறோம், நான் மட்டும்தான் பிரச்சனையில் வாழ்கிறேன், எனக்கு மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சரியாக அமையவில்லை, மனைவி சரியாக அமையவில்லை, குழந்தைகளால் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, அப்படி அல்ல. பிரச்சனைகளுக்கு பல தோற்றங்கள் இருக்கின்றன. நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் நம்முடைய சகோதரருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்காது, அதற்கு பகரமாக வேறு இரண்டு பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு குடும்ப பிரச்சனை, அவருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கலாம், நமக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கலாம், அவருக்கு நோய் இருக்கலாம், நமக்கு நோய் இருக்கலாம், அவருக்கு நோய் இருக்கலாம், அவருக்கு நோய் இருக்க மாட்டாது. ஆனால் அவருடைய மனைவியுடைய நோயினால் அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். நம்முடைய மனைவிக்கு நோய், தொடரான நோய் இருக்கலாம், நம்முடைய நண்பருடைய மனைவிக்கு நோய் இருக்க மாட்டாது, ஆனால் அவரோட குழந்தையுடைய நோயினால் தொடர்ச்சியாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார். அன்பான சகோதரர்களே, நமக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல, ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் பல வகையான சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறான். உலகம் என்றால் அப்படித்தான். இங்கு நிறைய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மனிதர்கள் முகம் கொடுத்தாக வேண்டும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இங்கு கிடையாது. அன்பான சகோதரர்களே, மனிதனுக்கு நிலையான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. மரணத்தை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் இந்த ஆசை உலகத்தில் யாருக்கும் நிறைவேறுவதில்லை. இந்த உலகம் யாருக்காவது நிலைத்திருப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள். அவர்கள் நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னக மய்யித் வ இன்னஹும் மய்யிதூன், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்தை எழுதிவிட்டார். மரணத்தில் இருந்து யாருக்கும் தப்பித்துக் கொள்ள முடியாது. மரணத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு முடிவு செய்திருக்கிறார். எவ்வளவு ஆசைப்பட்டாலும் யாருக்கும் இங்கே நிரந்தர வாழ்க்கை என்பதோ நீண்ட வாழ்க்கை என்பதோ கிடைக்க மாட்டாது. மனிதனுக்கு ஆசை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாலிபமாக இருக்க வேண்டும், வாலிபனாகவே இருந்து விட வேண்டும். வயோதிபத்தை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் மனிதனுடைய ஆசையை, விருப்பத்தை மீறி வயோதிபம் வந்து விடுகிறது. நிறுத்த முடியாது. வாலிபம் நம்மை விட்டு பிரிந்து செல்வதை மருந்துகளால் நிறுத்திவிட முடியாது, சாப்பாடுகளால் நிறுத்திவிட முடியாது. ஒரு காலம் வரைக்கும் தான் மனிதனுக்குள்ளே அந்த துடிப்பும், அவனுக்குள்ளே இருக்கிற சுறுசுறுப்பும், அவனுடைய உற்சாகமும், அந்த காலம் தாண்டிவிட்டால் அவனுக்கு வயோதிபத்துடைய துன்பங்கள் வர ஆரம்பித்துவிடும். ஒரு கவிஞர் சொல்கிறார், உனக்கு 80 வயது கிடைக்காமல் இருக்கட்டும், ஏனென்றால் நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன், 80 வயதாகிவிட்டால் அதற்கு பின்னால் மனிதன் உலகத்தில் சலித்து போய்விடுவான். அதற்கு பின்னால் மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு லாயக்கில்லாதவனாக மாறிவிடுகிறான். அவனுக்கு சூழல்கள் சரி வருவதில்லை, அவனுக்கு சாப்பாடுகள் சரி வருவதில்லை, அவனுக்கு குடும்பம் சரி போவதில்லை, அவனுக்கு ஊரில் இருப்பதற்கு, குடும்பத்தில் இருப்பதற்கு, வீட்டில் இருப்பதற்கு கஷ்டமாகி விடுகிறது. மனிதனால் சந்தோஷமாக இருப்பதற்கு கூட ஒரு காலம் மட்டும்தான். ஆரோக்கியத்தை விரும்புகிறோம், எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய நோய் வந்தாலும் தடிமாறி போய்விடுகிறார்கள் மனிதர்கள். எனக்கு என்ன வரப்போகுதோ, இதற்கு பின்னால் எத்தனை நோய்கள் மறைந்திருக்கிறதோ தெரியவில்லை என்று நோய்களுக்கு பயந்து மனிதர்கள் தடுமாறி போய்விடுகிறார்கள். இன்னும் நோய் வரவே இல்லை, அதற்குள்ளே பல ஆயிரங்களை லட்சங்களை செலவழித்து விடுகிறார்கள். அந்த நோய், நான் எதிர்பார்க்கிற நோய் எனக்கு வந்துவிடக் கூடாது, நான் பயப்படுகிற அந்த நோய் எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நோய் வருவதற்கு முன்னே எத்தனையோ பேர்கள் தடுமாறி போய்விடுகிறார்கள். ஆனால் மனிதன் ஆரோக்கியமாக வாட்ட சாட்டமாக இருப்பது ஒரு வயது வரைக்கும் தான். அந்த வயது தாண்டிவிட்டால் நோய்களுக்கிடையில் போட்டி வந்து விடுகிறது. அவனை பிடிப்பதற்கு நோய்கள் போட்டி போட ஆரம்பித்து விடுகின்றன. தடுத்து நிறுத்த முடியாது. இன்று கால் வலி என்று சொல்லுவார், நாளை முதுகு வலிக்கிறது என்று சொல்லுவார், அடுத்த நாள் நெஞ்சு வலி என்று சொல்லுவார். மாறி 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 நோய்கள் அவனை இலக்கு வைக்க ஆரம்பிக்கின்றன. நோய்களை தடுக்க முடியாது. மனிதனுக்கு எப்பொழுதும் குதூகலமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலைகள் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நெருக்கடி இருக்கக்கூடாது என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் உலகத்தில் அது நிறைவேற மாட்டாது. லகத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ கபத், நாங்கள் மனிதர்களை படைத்திருக்கிறது கஷ்டத்தில்தான். மனிதனுடைய பிறப்பும் கஷ்டம். அவன் உலகத்துக்கு வரும் பொழுது அழுது கொண்டு வந்தான், கஷ்டப்பட்டு வந்தான். பிறகு அவனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வரவேற்பு அவனுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட்டது. இதுதான் மனிதனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வரவேற்பு. அது ஒரு இன்பம் அல்ல, அது ஒரு சுகம் அல்ல, அது ஒரு கஷ்டம். அவனுடைய மரணமும் கஷ்டம். மரணம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நாட்களும் அவனுக்கு கஷ்டம்தான். கஷ்டத்தில் தான் மனிதனை படைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எந்த ஒரு மனிதனுக்கும் முழுமையாக நிறைவேறுவதில்லை. ஆனால் ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்தில் மனிதன் நினைக்கக்கூடிய நினைக்காத எல்லா ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அத்தனையையும் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தில் படைத்திருக்கிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்படும். இன்ன லகும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, சொர்க்கத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள், நிரந்தரமாக வாழக்கூடிய உரிமையை அதிகாரத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு மரணம் என்பது வரவே மாட்டார். இங்கு ஆசைப்பட்ட ஆசை இங்கு நிறைவேறவில்லை, அங்கு நிறைவேறுகிறது. இன்னலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நிரந்தரமாக வாலிபர்களாக இருக்கிற உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் என்பது வரவே மாட்டாது. ஆயிரம் வருஷங்கள் போனாலும் முதல் நாள் இருந்த அதே நிலையில் வாலிபனாக இருப்பான். இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நிரந்தரமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் பெற்று விட்டீர்கள், ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் என்பது வரவே மாட்டாது. லா யுஸத்தஊன அன்ஹா, அவர்கள் விரும்பிய அளவு மது குடிப்பார்கள், அவர்களுக்கு தலை வலி கூட வரமாட்டாது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட இன்பம். இன்னலக்கும் அன் தனஅமு ஃபலா தபஸு அபதா, சுகமாக குதூகலமாக படாடோபமாக ஆடம்பரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வரவே மாட்டாது. இதை சொல்லித்தான் சொர்க்கத்துக்குள் அனுப்பி வைக்கப்படும். அன்பான சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய சாப்பாடுகளையும் குடிப்புகளையும் பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல ஆயத்துக்களில் பேசியிருக்கிறார். சாப்பாடு குடிப்பை பற்றி பேச தேவை இருக்கிறதா? நமக்கு தெரிந்த இன்பம் அவ்வளவுதான். உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை சொல்லுங்கள் என்றால் நாங்கள் சுத்தி 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 மூன்று நான்கு விஷயங்களுக்குள் தான் வந்து சேரப்போகிறோம். அத்தனையையும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஒன்றோ நாங்கள் சாப்பாட்டை சொல்லுவோம், அல்லது குடிபானங்களை சொல்லுவோம், அல்லது பெண்களுடைய இன்பத்தை சொல்லுவோம், அல்லது அதிகாரத்தை பற்றி பேசுவோம். நாம் உலகத்தில் எந்த இன்பங்களை எல்லாம் கற்பனை செய்கிறோமோ அத்தனையும் இந்த நாளுக்குள் தான் அடங்கலாம். இதை மீறி உலகத்திலே மனிதர்களுக்கு அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. இதை இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய இன்பங்களை சொன்னால் அதை விளங்கிக் கொள்கிற அறிவும் மனிதனுக்கு இல்லை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்களுடைய சாப்பாடு, அங்குள்ள சாப்பாடு, குடிபானங்கள், அங்குள்ள பெண்கள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் இவற்றை எல்லாம் அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கிறார். சொர்க்கத்துடைய பெண்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய அவர்களை வர்ணிக்கும் பொழுது மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். இதை விட பெண்களுடைய அழகை, கவர்ச்சியை வர்ணிப்பதற்கு வேறு வார்த்தை இல்லை. இந்த ஒரு விடயத்தை மட்டும் அல்லாஹு தஆலா பல வார்த்தைகளில் குர்ஆனில் வர்ணித்திருக்கிறான். அவன் உலகத்தை படைத்து, உலகத்திலே மனிதர்களை படைத்து, அழகை படைத்தவன், சொர்க்கத்தை படைத்தவன், அவன் அழகை வர்ணிப்பதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட அழகாக இருக்கும்? அவர்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் பற்றி எல்லாம் குர்ஆன் நமக்கு வர்ணித்திருக்கிறது. இதை விட இதை இதுவல்லாத எத்தனையோ இன்பங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த இன்பங்களை சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அந்த அளவு அறிவு சிந்தனை இல்லை என்பதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனித அந்த சொர்க்கத்துக்கே வரக்கூடிய மனிதர்களுக்காக நாங்கள் மறைத்து இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. சொர்க்கத்தில் நாங்கள் வைத்திருக்கிற இன்பங்கள், அந்த இன்பங்கள் அது எப்படிப்பட்டது என்றால் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அதை பற்றிய ஒரு நினைவு கூட வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இன்பங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்பது அந்த இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கத்தை அடைவதுதான். இந்த உலகத்தை சரியாக அமைத்துக் கொள்வது, இந்த வாழ்க்கையை மிக மிகவும் சொகுசாக அமைத்துக் கொள்வது, இதற்காக இந்த உலகத்தில் வந்தவர்கள் அல்ல நாம். இதுவல்ல நம்முடைய நோக்கம். உலகத்திலே இருக்கிற இன்பங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், அது மரணம் வரைக்கும் தான். கண் மூடிவிட்டால், கடைசி வினாடியில் கண் மூடும் பொழுதே உலகத்திலே இருந்த அத்தனை இன்பங்களையும் மனிதன் மறந்து விடுவான். அத்தனை துன்பங்களும் மறதியிலாகிவிடும். மனிதனே, நீ சொகுசான வாகனத்தில் ஓடுகிறாய், சந்தோஷமாக, குதூகலமாக, சிரித்து கொண்டு, குடும்பமாக, நல்ல நல்ல அந்த வாகனத்தில் நீ ஓடுகிறாய். ஆனால் ஒரு நாள் நீ ஒரு வாகனத்தில் ஏறுவாய். அந்த வாகனத்தில் ஒரு பயணம் செய்தால் அந்த ஒரு பயணம் வாழ்க்கையில் நீ ஆடம்பரமாக சொகுசாக செய்த அத்தனை பயணங்களையும் மறக்கடிக்க செய்துவிடும். எல்லா பயணங்களும், இன்பங்களும், சொகுசுகளும் மறந்து போகும் அந்த வாகனத்தில் ஏறினால். அதுதான் மையத்துகளை சுமப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனம், அந்த சுந்தூக், அந்த பெட்டிகள். அந்த பெட்டியிலே ஏறிவிட்டால் உலகத்திலே செய்த அத்தனை சொகுசு பயணங்களும் மறந்துவிடும். யௌமல் கியாமத்தில் மாலுன் வலா வலதுன் வதம்மதுல் கப்ரி துன்சீக லைலத்துல் உர்சி. கபருக்குள் போய் முதலாவது நாள் அந்த கபர் ஒரு தடவை நெருக்கி எடுக்கும் பொழுது மனிதன் உலகத்திலே சொகுசாக, சந்தோஷமாக கழித்த அந்த இரவுகளை எல்லாம் மறந்து விடுவான். அந்த ஒரு வேதனை உலகத்துடைய அத்தனை இன்பங்களையும் மறக்கடிக்க செய்துவிடும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு நாம் சொர்க்கத்தை சென்று அடைவதுதான். அது வரைக்கும் நமக்கு உலகத்திலே இன்பங்கள் அது உண்மையான இன்பங்கள் அல்ல. இந்த துன்பங்கள் உண்மையான துன்பங்கள் அல்ல. நம்முடைய கண் முன்னால் இருக்க வேண்டியது எப்பொழுதும் நம்முடைய ஆகிரத்து தான். அல்லாவை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு மரணம் என்பது ஒரு பொருட்டாக இருக்க மாட்டார். மரணத்தை விரும்புவார்கள். சஹாபாக்கள் அரசர்களுக்கு முன்னால், பெரும் பெரும் படைத்தலைவர்களுக்கு முன்னால் தைரியமாக சொன்னார்கள், இன்ன கவுமன் யுஹிப்புனல் மௌத் கமா துஹிப்புனல் கம்ர். நீங்கள் மதுபானத்தை விரும்புவது போல நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடிய சமுதாயம். ஏன் விரும்பினார்கள் என்றால், நம்முடைய இலக்கை அடைவதற்கு மரணம் ஒன்றுதான் தடையாக இருக்கிறது. நம்முடைய உண்மையான வாழ்க்கையை அடைவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது தான் மரணம். போகிற இடம் காட்டப்படாமல் எந்த ஒரு மனிதனுடைய உயிரும் கைப்பற்றப்படுவதில்லை. மௌத்துடைய நேரத்தில் நம்முடைய முடிவுகளை காட்டித்தான் அல்லாஹு தஆலா உயிர்களை கைப்பற்றுவார். ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு முஃமினுடைய கடைசி நேரத்தில் அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அவன் பார்த்ததும் அவன் சொல்லுவான், என்னை அவசரமாக நீங்கள் மௌத்தாக்கி என்னை எடுத்து செல்லுங்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். எந்த ஒரு மனிதனும் உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்வதில்லை, நான் போய்விட்டு வருகிறேன், மரணமாக போகிறேன் என்று, மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு செல்வதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு போகிற ஆசை மிகைத்து விடுகிறது. கடைசி நேரத்தில் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மூமினும் மரணத்தை விரும்பிக் கொண்டுதான் இந்த உலகத்தை விட்டு செல்வார். அதுவும் ஷஹாதத் கிடைத்து விட்டால் அதைவிட பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்க முடியாது. அல்லாஹ்வின் பாதையில் ஷஹாதத் கிடைப்பது என்பதை இந்த உம்மத்துக்கு, இந்த மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். பெரிய அளவில் அமல்கள் எதுவும் செய்யவில்லை, ஆனால் பெரும் சுவர்க்கம், பெரும் பெரும் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் ஆகிறத்திலே என்ற ஆசை ஒரு மனிதனுக்கு இருந்தால், அவருக்கு இருக்கிற ஒரே வழி ஷஹீதாக மரணிப்பதுதான். அல்லாஹு தஆலா சுஹதாக்களுக்கு, ஷஹீதுகளுக்கு சுவர்க்கத்தில் விசேஷமான இடங்களை, பதவிகளை, அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அதற்கு மனாதில் சுஹதா என்று சொல்லப்படும். ஷஹீதுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அது வேறு யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும், எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் எதிர்பார்க்கிறான் இந்த ஆசையை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய மரணம் எப்படி வரும் என்பது நம்மை படைப்பதற்கு முன்னாலே எழுதப்பட்டு விட்டது. மரணத்துக்குரிய நேரம் மட்டுமல்ல, மரணத்துக்குரிய தோற்றமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதருக்கும் எப்படி மரணம் வரப்போகிறது. நாம் ஆசைப்படுவதனால் அல்லது நாம் பயப்படுவதனால் அதில் ஒன்றும் மாற்றம் செய்யப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், இவனுக்கு ஆசை இருக்கிறதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலப ஷஹாதத பிஸிதகின் மின் கல்பி. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தருவாயாக, உண்மையான உள்ளத்துடன் கேட்கிறான். சொன்னார்கள், பல்லகஹுல்லாஹு மனாதில ஷஹதா வ இம்மா தஆலா ஃபிராஷி. அவர் மரணித்ததற்கு பின்னால் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஷஹதாக்களுடைய அந்தஸ்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்து விடுவான். அவர் உலகத்தில் படுக்கையில் மரணித்திருந்தாலும் சரி, சிறிய ஒரு சோதனை. ஆசைப்படுகிறானா? அன்பான சகோதரிகளே, ஆசைப்படுவோம். நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் நமக்கு பிரச்சனையாக தெரிய மாட்டாது. அஷத்துன் நாசி பலான் அல் அம்பியா. உலகத்தில் மிக கடினமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுல் அம்பியா. அவர்களை விட மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யாரும் இல்லை. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மிக கடுமையான ஒரு சோதனை தான் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குழந்தையை பறிகொடுப்பது என்பது, தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய ஒரு மகன், தன்னுடைய ஒரு மகள் மரணிப்பது என்பது ஒரு மனிதனால் மிக தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலாவுக்கு அது தெரியும். அதனால் அதற்குரிய கூலியையும் அல்லாஹு தஆலா அலாதியானதாக, வித்தியாசமானதாக, சிறப்பானதாக வைத்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்நாளில் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களில் ஒவ்வொருவரும் மரணிப்பதை பார்த்தார்கள். தான் மரணமையும் பொழுது, வஃபாத்தாகும் பொழுது வெறும் ஒரே ஒரு மகள் மட்டும்தான் உயிரோடு இருந்தார்கள். அத்தனை பேர்களும் தனக்கு முன்னாலே வஃபாத்தாகிறார்கள். எப்படிப்பட்ட சிரமமாக இருந்திருக்கும், மனசுக்கு எவ்வளவு பாரமாக இருந்திருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்து 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 அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினான். கடைசியாக அவர்களுடைய கடைசி வருஷம் வஃபாத்தாகுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் என்ற மகன், அவரை பார்ப்பதற்காக நோய்வாய்ப்பட்டிருந்தார். பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். போய் குழந்தையை கையில் எடுத்தால் அது உயிருடன் போராடி கொண்டிருக்கிறது, கடைசி வினாடிகளை கழித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அன்பாக கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய மகன் இப்ராஹிம் உயிருடன் போராடுவதை பார்க்கிறார்கள். கண்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, அழுது விட்டார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லா, அழுகிறீர்களா நீங்கள்? சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மா, அழுவதை தவிர வேறு என்ன செய்வது? அன்பு, அன்புக்காக நான் அழுகிறேன். அல்ஐனு தத்மா வல் கல்பு யஹ்சன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளத்தில் கவலை தாங்க முடியவில்லை. ஆனாலும் இந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த மகனை பார்த்து உயிர் போகிற தருணத்திலே சொல்கிறார்கள், இப்ராஹிம், உங்களுடைய பிரிவை நினைத்து கவலைப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களை, இதையெல்லாம் பொறுத்துக் கொள்வது அவர்களுக்கு இலகுவாக தெரிந்தது. காரணம், நம்முடைய உண்மையான வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கை. அங்கு போய் சேருகிற வரைக்கும் தான் கஷ்டம். இதையெல்லாம், இந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டால் மனிதர்களுக்கு இன்பம் வரும் பொழுது சந்தோஷம் வருவதைப் போல, சோதனைகள் வரும் பொழுதும் ஒரு வகையான சந்தோஷம் உண்டாகும். உலகத்தில் நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு நன்மை இருக்கிறது போல, நாம் செய்யக்கூடிய திக்ருக்கும் திலாவத்துக்கும் நன்மை இருக்கிறது போல, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களுக்கும் நன்மை இருக்கிறது. கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்துக்குள் ஒரு மனிதன் போனதற்கு பிறகு அவன் செய்த நன்மைகளுக்குரிய அந்தஸ்துகளும் பரிசுகளும் கொடுக்கப்படும் பொழுது, அவர் உலகத்திலே பட்ட கஷ்டங்களுக்காக உள்ள அந்த பரிசுகளும் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் பார்ப்பான், எனக்கு நோய் வந்ததற்காக, நான் பொறுத்து கொண்டதற்காக இந்த ஞாபகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே வந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டதற்காக எனக்கு இது கிடைத்திருக்கிறது. என்னுடைய மனைவியுடைய நோயை நான் பொருந்தி கொண்டதற்காக எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்று ஒவ்வொன்றும் அவனுக்கு ஒவ்வொன்றையும் அவன் பார்ப்பான். இதை பார்க்கக்கூடிய உலகத்திலே சுகுசா வாழ்ந்த சொர்க்கவாசிகள், உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டங்கள் பெரிய அளவு இல்லாமல், அவருக்கு வந்தது போல நோய்களோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ கடன்களோ வராத சில மனிதர்கள் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசைப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஆசைப்படுவார்கள், உலகத்தில் நாங்கள் சொகுசாக வாழ்ந்ததற்கு பகரமாக உலகத்தில் எங்களுடைய தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நமக்கும் இதுவெல்லாம் கிடைத்திருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். அன்பான சகோதரர்களே, புரிந்து கொள்வோம், பிரச்சனைகள் வரும் பொழுது சிலர் நம்பிக்கை இழந்து போகிறார்கள், எனக்கு மட்டுமா இந்த பிரச்சனை? அன்பான சகோதரர்களே, மறந்துவிடக் கூடாது, நம்முடைய பிரச்சனைக்கு நன்மை எழுதப்படுகிறது. என்னுடைய வீட்டிலா இந்த பிரச்சனை வர வேண்டும்? நம்பிக்கை இழந்து போகிறார்கள், சலித்து போய்விடுகிறார்கள் மனிதர்கள். மறந்துவிடக் கூடாது, நமக்கு நன்மை எழுதப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த மனிதர் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் லம் யப்லுஹு பிஅமலி, அவர் தன்னுடைய அமல்களால் அந்த இடத்தை அடையவில்லை. அந்த இடத்தை அடைகிற அளவுக்கு அவர் அமல் செய்கிறார் இல்லை, அவரிடத்தில் அந்த அளவுக்கு அமல்கள் இல்லை. இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வார் என்றால், அவருக்கு சோதனைகளை அனுப்பி அவரை பொறுமையாக இருக்க வைத்து அந்த சோதனைகளுடைய பரக்கத்தினால் நன்மைகளினால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் அந்த அந்தத்துக்கு கொண்டு போய் அவரை சேர்த்து விடுவார். அன்பான சகோதரர்களை, யோசித்து பாருங்கள், உண்மையில் உலகத்தில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வராமல் இருப்பது நல்லதா அல்லது வருவது நல்லதா என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஈமானுடன் இருப்போம், உறுதியுடன் இருப்போம், நாம் கடைசி காலத்திலே வாழ்கிறோம். நிறைய சோதனைகளுக்கு நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முகம் கொடுத்தாக வேண்டும். அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் நம்முடைய கவனங்கள் ஆகிரத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய சொர்க்கத்துக்கு நான் போய் சேர்ந்து விட வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். ரமதானுடைய மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நான் இறுதியில் அதை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, ரமதான் என்பது அமல்களுக்குரிய சீசன், அமல்களுக்குரிய பருவ காலம் அது. நாம் இந்த ஏப்ரல் வியாபாரத்துக்காக பல மாதங்களுக்கு முன்னால் திட்டமிட்டிருப்போம். இந்த மாதம் ஆரம்பித்ததும் தான் நாங்கள் இதற்காக திட்டமிடவில்லை, பல மாதங்களுக்கு முன்னாலே யோசிக்கிறோம் ஏப்ரலுக்கு என்ன செய்யலாம், வியாபாரத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம், லாபம் அடைவதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் நாங்கள் யோசித்தோம். ரமதான் என்பது நம்முடைய அமல்கள், நம்முடைய நன்மைகளை சம்பாதிப்பதற்கு, சொர்க்கத்துக்கு நெருங்குவதற்குரிய காலம். அது வருவதற்கு முன்னாலே நாம் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது, ரமதானுடைய மிகப்பெரிய வணக்கம் என்பது ரமதானுடைய நோன்பு. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் இருந்தது, ரமதானுடைய மாதம் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே நஃபில் நோன்புகளை அதிகமாக நோட்க ஆரம்பித்து விடுவார்கள். அது ரமதானுக்குரிய முன்னேற்பாடு. ஷபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் நஃபில் நோன்பு நோற்பதை விட வேறு எந்த மாதத்திலும் அவ்வளவு நோன்புகள் பிடிப்பதை நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரமதான் வருவதற்கு முன்னாலே நிறைய நஃபில் நோன்புகளை பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஷபான் ஆரம்பித்ததும் நஃபில் நோன்புகளை அதிகம் பிடிக்க ஆரம்பித்து விட வேண்டும். இன்னும் சில நாட்களில் ஷபானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. ரமதான் வரும் பொழுதே நாங்கள் நோன்புக்கு நிறைய பழக்கப்பட்டிருக்க வேண்டும். நோன்பு நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, ரமதானுடைய மிக சிறப்பான அமல் தான் இரவு தொழுகை. இரவு தொழுகையை முறையாக ரமதானுடைய மாதத்தில் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் ரமதானுக்கு முன்னாலே நாம் அந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். மிக குறைந்தபட்சமாக ஒவ்வொரு நாள் இரவும் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை நாங்கள் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பித்து விடுவோம். பக்குவமாக தொழுவதற்கு குறைந்தபட்சமாக தஹஜ்ஜுதுடைய 4 ரக்அத்துகள், வித்ருடைய 3 ரக்அத்துகள், ஆறுதலாக அமைதியாக இந்த தொழுகையை நாங்கள் இப்பொழுதிலிருந்தே, பலர் இருப்பார்கள் வறுமையாக தொழக்கூடியவர்கள், அவர்கள் இன்னும் அழகாக்கிக் கொள்ளலாம், வளமையாக தொழக்கூடிய வழக்கம் இல்லாதவர்கள் இப்பொழுதிலிருந்தே நாம் அந்த தொழுகையை ஆரம்பிப்போம். ரமதான் வந்ததும் இரவில் நின்று வணங்குவது என்பது நமக்கு ஒரு பாரமாக இருக்க மாட்டாது. அடுத்து, ரமதானுடைய மிக முக்கியமான அமல் குர்ஆனுடைய திலாவத். ரமதானுடைய மாதம் நிறைய குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதை நாம் ரமதான் தலைப்பறை கண்டதும் ஆரம்பித்தால் நமக்கு நிறைய சோர்வுகள் உண்டாகலாம். நாம் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆன் திலாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆரம்பிப்போம். ரமதான் வந்ததும் அதனுடைய வேகத்தை கூட்டி விடுவோம். சிறிய முயற்சிகளை நாங்கள், முடிவான முயற்சிகளை ஆரம்பத்திலிருந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் ரமதானை அல்லாஹு தஆலா மிக அழகாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய சகல அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா வகையான கயிறுகளையும் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். எல்லா வகையான கயிறுகளை கொண்டும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, ஷர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.